ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் தோற்றம் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் நிரம்பிய சிவம் அவருக்கு தேவையே கிடையாது. ஆகவே அவர் தனக்கென்று ஒரு வினை செய்ய வேண்டியதில்லை. ஆகவே உயிர்கள் தமக்கென்று வினை புரிய வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக தேவையின் அடிப்படையிலே உயிர்களுக்கு உடம்பும் கருவீகரணங்களும் படைக்கப்படும். கடவுளுக்கு இவை இல்லை அப்படி வேதம் சொல்லுது. அதுதான் இங்க சொல்றார், காயமுடன் உயிர் முயலும் கர்மம் எல்லாம். அப்ப கடவுளுக்கு இத்தனை உருவங்கள் இருக்கின்றன. அந்த உருவங்கள் எல்லாம் அவனுக்கு மலத்தினால் உண்டாகிய உருவம் இல்லை. அவனுக்கு அவையெல்லாம் வித்தியாச நிறங்கள், அவனுடைய அருளினாலே உண்டாகிய உருவங்கள். அவன் தனக்குத்தானே படைத்துக் கொள்கின்ற வடிவங்கள். நடராஜாவா காட்சி தரர், பிக்ஷாடனா காட்சி தரர் என்று பார்க்கிறேன். சரி, வானவர்கள் பூமியில பிறந்த பொழுது இறைவருடைய அருளினாலே தன்னுடைய தூய மனத்திலே உடம்பு கொண்ட உயிர்கள் எல்லாம் ஈட்டுகின்ற நல்வினை தீவினைகளை பகுத்தறிகின்ற உணர்வோடு பிறந்தார். அந்த உணர்வோடு பிறந்தார் என்பது எப்படி தெரியுதுன்னா, பின்னாடி இவர் சைவ நூல்களை ஓதி கற்கும் பொழுது உலக உயிர்கள் எல்லாம் பார்க்கிறார். பார்க்கும்போது படிப்புக்கும் ஒருவருடைய அனுபவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனை படிச்சிருந்தாலும் அதெல்லாம் எட்டு சிற கையதா இருக்கு, அனுபவத்துக்கு வரல. கல்வி கற்றிருந்தும் ஒருவன் தீவினை செய்வதிலே இருக்கின்ற நாட்டம் குறையவில்லை. தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர். எல்லாம் தப்பு பண்ணி வினை பயணிக்கின்ற அந்த கூட்டிற்குள்ளே சிறைப்படுகின்றார்கள். உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தார். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு முன்னேற வேண்டிய உயிர்களுக்கு உண்மையான பலன் இல்லை என்று அறிந்தார். ஆகவே பார்க்கிறார், பார்க்கும்பொழுது ஒரு கருத்தை சொல்றாரு. யமன் என்ன பண்றாரா, அன்றாடம் இந்த உயிரிழந்து செய்கின்ற நல்கிரி தீவுகள் எல்லாம் எழுதுறாரு. அன்றாடம் கணக்கு எழுதுறாரு யமன் டைரக்டா எழுதுறாரோ இல்ல கணக்கர்னு வச்சிருக்காரு சித்திரகுப்தன், அவரை வச்சு எழுதுறாரோ. முதலாளி எழுதினாரோ அவர்கிட்ட சம்பளம் வாங்குற கணக்கர் எழுதினாரோ முதலாளிக்கு தான் பொறுப்பு. யமன் பொறுப்பு எடுத்துக்கிறார். எழுதி பேலன்ஸ் ஆஃப் குட் ஓவர் பேட் அதை முடிவு பண்றாரு, அல்லது பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் அதை முடிவு பண்றாரு. அதற்கேற்ப அன்றாடமே படி அளக்கிறார் அவர். விதத்துல எல்லா வினையுடைய பயனையும் தள்ளி போடுறதில்லை, அன்றாடமே நமக்கு வினை பயன்கள் நுகர்விக்கப்படுகின்றன அப்படின்னு பாக்கிறோம். அப்படி யமன் கணக்கு எழுதுறார். எழுதும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற மெஜாரிட்டி உயிர்களுக்கு எது மிஞ்சுது, இந்த பிசினஸ்ல எது மிஞ்சுதுன்னா பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் தான் மிஞ்சுதான். அதை சிகை என்று சொல்றார். சிகை என்று சொன்னால் எட்டு பிடி, பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். சிகைன்னா சிக்குதல், சிக்குதல் சொல்றாங்களே, இடியாப்ப சிக்கல் சொல்றாங்கல்ல, எப்படி வெளில வருதுன்னு தெரியாது. நல்லது கெட்டது பண்றோம், கடைசியில கெட்டது தான் அதிகமா இருக்குது. அப்ப அதுலதான் போய் லாசல் தான் ஓடுது. கணக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு கடன் தான் வாங்க வேண்டியிருக்கு. கடன் வாங்காம கடன் அடைக்கிற மாதிரி எந்த நாடும் இல்லை. இன்னைக்கு இந்த அரசாங்கமும் பட்ஜெட் போட மாட்டேங்குது. விஷ சர்க்கிள் இல்ல சிகைங்கிறார். அந்த சிகை இல்லாத தோன்றிய உயிர் திருவாதவுடைய, அதாவது நிலைப்பயிலே பயனிலே சிக்குதலுக்கு சிகைந்து பெரு. நல்வினையினும் தீவினை அதிகமாக செய்யப்படுகின்ற நிலைக்கு சிகைந்து பெரு. அந்த சிகையிலே சிக்காத இவருக்கு வாடா சிகை வைத்தார்கள். எல்லா உயிர்களுக்கும் சிகை இருக்குதோ இல்லையோ, யமன் கணக்கிலே சிகை உண்டு, வினையிலே சிக்குதல் என்பது உண்டு. யமன் கணக்கிலே சிக்குதல் என்பது இல்லாத இவருக்கு அன்னவ குணத்திலே தோன்றிய இவருக்கு அடையாளமாக என்ன பண்ணாரு, குழந்தைக்கு சிகை வைத்தார்கள். சிகைனா குடுமி. யமனால இவருக்கு குடிமை வைக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, அப்பா நாம தான் இவருக்கு குடிமை வைக்கணும்னுட்டு அப்பா என்ன பண்ணாரு, அவருக்கு குடிமை வச்சாரு. சிகா கருமம் என்று பெயர். இது ஒரு நயத்துக்காக சொல்றார். சிகா கருமம் என்பது சவுளம் என்று சொல்வார்கள். பிள்ளைக்கு முடி இறக்கி குடிமை வைத்தல், முடியை முழுவதுமா இறக்குதல் என்பது அந்தன சிறுவர்களுக்கு இல்லை. பழங்காலத்துல முழு மொட்டை அடிக்க கூடாது, கொஞ்சம் குடிமை வச்சுதான் அடிக்கணும், அதான் சிகை வைத்தல் அப்படின்னு சொல்றார். வினை தொகை எழுதி நாள்தோறும் ஆய துயர் சுகமளிக்கும் யமன், அவரது செய்த நல்வினை தீவினைகளுடைய தொகையினை எழுதி அவர்களுக்கு அதன்படி இன்பமோ துன்பமோ அளிக்கின்ற யமன், அவருடைய கணக்கில் அரும் பாவ தீய சிகை இல்லாருக்கு. அவர் எழுதின கணக்கிலே பலருக்கும் எவ்வாறு பாவத்தின் பாக்கி தான் இருக்குதோ அதே போல் இல்லாமல் பாவம் என்பதே இல்லாது பிறந்தவர் என்ற பொருளை சொல்றார். சிறந்த சிகை வருவித்தார். யமன் வைக்கின்ற சிகை என்பது சிறந்த சிகை ஆகாது. தகப்பனார் இவருக்கு இந்த பூமியில வைத்த சிகை சிறந்த சிகை. அந்த தீவினையிலே சிக்குதலுக்கு ஆட்படுத்தாத அந்த சிகையினை இவருக்கு வருவித்தார் வருவித்தார் சொன்னார். அதனால சிகை வைத்தல் என்பது ஒட்டி வைத்தல் இல்லை. அந்த முடியாரங்க வளரவும் ஏனைய பகுதிகளை வழித்தலினாலே அதனை வருவிக்க வேண்டும். ஆகவே அந்த சிறந்த சிகையை வருவித்தார், உண்டாக்கினார் என்று சொன்னார். வித்யாரண்யம் அவரவருக்கு கல்வி போதிக்கிறார்கள். குவலயமங்கையை நீடு கோலம் செய்து அரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து நந்துடன் மங்கள நாளில் தவமணமும் திருநிற்றின் தன்மணமும் தவறாத சிவமணமும் பெற கல்வி செல்வி மணம் புடர்வித்தார். இவருக்கு ஒரு நாள் வித்யாரம்பம் செய்கின்றார்கள். தக்க ஆசிரியரை கொண்டு அக்ஷராபியாசம் பண்ணணும். ஓதாது உணரக்கூடிய தன்மைப்படுத்தவராக இருந்தாலும் உலகினுக்கு ஏற்ப பிள்ளைமை பரமத்த பிள்ளை பிள்ளைமையை வியாஜமாக காட்டுகின்றார். வியாஜம் என்றால் பொய்க்காரணம். பிள்ளையாக தோன்றியிருக்கின்ற ஞானி அவருக்கு எல்லோரை போல கல்வி அறிவு கொட்ட வேண்டும். வீட்டுக்கு ஆசிரியரை கொண்டு வந்து பாடம் கற்றுக்க போறாங்க. அப்ப வீட்டில் இருக்கிற அந்த பூமி வித்யாரம் செய்ய பூமியை அழகாக அலங்காரம் செய்தார்கள். சாணத்தினால் மெழுகி மாக்கோலம் போடுவார்கள். பழங்காலத்தில் அலங்காரம்னா பசுஞ்சாணம் தான். நம்ம தொட்டா தொடர்றதுக்கே பயப்படுவோம். இப்பெல்லாம் கூசுறோம். பசுஞ்சாணத்தை தான் மிக உயர்ந்த பொருளாக கருதினார்கள். பசுஞ்சாணத்தினால தரையிலே மெழுகி அரிசி மாவினாலே கோலம் போட்டால் அலங்காரம். மாவிலையினாலே தோரணங்கள் கட்டுவார்கள். குவலய மங்கை என்றால் பூமி. பூமியை நீடு கோலம் செய்து நன்றாக அலங்காரம் செய்து அரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து பொற்காசுகளையும் நவரத்தினங்களையும் அங்கு பரப்பினார்களாம். இது அதிசய உத்தி. அதிசய உத்தினா உயர்வு நவிழ்ச்சி அணி. கவிஞர் ஆசைப்படுறார் எல்லா குழந்தைகளுக்கும் அக்ஷராபியாசம் பண்ணும்போது நெல்மணியினை பரப்பி அதுல ஆறாவதா சொல்லித்துருவாங்க. நம்ம குருநாதராச்சே ஆகவே நெல்மணியை பரப்பினார்னு சொல்றதுக்கு கவிஞருக்கு மனம் இல்லை. தங்க காசிய நவரத்தினங்களையும் பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைக்காக சொல்ற. பொன்னும் நவமணியும் குவை செய்து நன்குடன் நல்ல விதமாக மங்கள நாளில் வித்யாரம்பம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல சிறந்த நாளிலே, நன்மை தருகின்ற நாளிலே, விஜயதசமி போன்ற நாளிலே, தவமணமும் திருநீற்றின் தன்மணமும் தவறாத சிவமணமும் பெற கல்வி செல்வி மனம் புணர்வித்தார். கல்வி செல்வி என்பவளை இவருக்கு மனம் புணர்வித்தார்கள். அந்த காலத்தில் சின்ன குழந்தையா இருக்கும்போதே கல்யாணம் ஆகிடும். கல்வி என்ற பெண்ணை நம்முடைய திருவாரூரிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்களாம். அதாவது அக்ஷராபியாசம் பண்ணி வைத்தார்கள், ஓத செய்தார்கள், ஆறாவதா சொல்லி கொடுத்தாங்க. கல்வி என்ற பெண்ணை மனம் புணர்வித்தார்கள். ஆமாமா சொல்லலாம். கல்வி என்ன சொல்லலாம், அதாவது பாரதியார் ஒரு பாட்டில் பாடியிருக்கிறார், கலைமகள் தலைவர் என்று இவர்களை சொல்லலாம், அலைமகள் தலைவர் என்று இவர்களை சொல்லலாம். அம்பாளை பற்றி சொல்லும்போது மலைமகளே உனக்கு மட்டும் தலைவன் ஒருவன் தான், இன்னொருவரை சொல்ல முடியாதுன்னு பாரதியார் பாடியிருக்கிறார். படித்த அறிஞர்களை எல்லாம் கலைமகள் தலைவன் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு, உலகத்துல உண்டு. நீங்க சந்தேகப்பட வேண்டாம். பொதுவாக சொல்லுவாங்க நல்லா படித்தவர்களை கலைமகள் தலைவன் என்று சொல்லுவார். நம்முடைய பிள்ளையாரே பாடுறார் கலைமகள் தலைவன் என்ன நிகழ்வார்கள் பொலிவார்கள். தன்னுடைய தேவாரம் சொன்னார், பெருமானை வழிபடுபவர்கள்லாம் கலைமகள் தலைவன் என்று சொல்கின்ற அளவுக்கு சிறப்பாக விளங்குவார்கள். கல்வி செல்வியை மனம் புணர்வித்தார். இப்ப கல்வி செல்வியை மனம் புணர்ந்தால் பிள்ளைகள் பிறக்க வேண்டுமே, எந்த பிள்ளைகள் பிறப்பதற்காக இவர் கல்வி செல்வியை மனம் செய்வித்தார்கள் அப்படின்னு கேட்டா மூன்று பிள்ளைகள் முக்கியம். அந்த பிள்ளைகள் என்ன, தவமணமும் தவம் என்ற பிள்ளை பிறக்கும். கல்வி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வதனால ஒரு மனிதனுக்கு தவம் என்ற பிள்ளை பிறக்கும். அப்புறம் திருநீற்றின் தன்மணமும் திருநீற்றின் மனம் பிறக்கும். அது என்னங்கிற சொல்றேன் அப்புறம் தவறாத சிவமணமும். தவறாத என்றால் பலனளிக்க தவறாத, அதாவது வந்து நான் கெட்டிங் ஃபுட்டைல், வீண் போகாத, வீண் போகாத சிவமணமும். என்னன்னா கல்விக்கு பலன் சரியை கிரியை யோகம் தான். இதை அப்புறம் பார்த்திருக்கிறார். கல்வி என்பது ஆன்ம கல்வி தான். அதற்கு அடிப்படையாக நம்ம எழுத்துக்கல்வியை படித்தாலும் அது ஆன்ம கல்வியை கொண்டு நம்ம செலுத்தி விடும். நம்ம உங்க அம்மா அப்பாலாம் உங்களுக்கு ஆனவன இதை சொல்லி கொடுத்தாங்க, திருவாசகமும் திருக்கோயிலும் சொல்லி கொடுத்தாங்க, குமுதமும் ஆனந்த வேண்டும் தினமணிக்கு எதிரும் படிக்கிறதுக்காக இல்லை. அப்ப அக்ஷராபியாசம் பண்ணிக்கிட்டா கூட திருமுருளை படிப்பதற்காக தான் அந்த அக்ஷராபியாசம் உதவணும். அப்ப இந்த சாதாரண கல்வி என்பது ஆன்ம கல்வியிலே கொண்டு செலுத்த வேண்டும். அந்த ஆன்ம கல்வியினாலே ஒரு பெறுவது சரியை கிரியை யோகம் என்ற மூன்று பிள்ளைகள். அதை சொன்னாரு, தவமணம் என்றால் சரியை, சரியைக்கு தவம் பெரு, உடம்பினால் பெருமானை செய்த தொண்டிற்கு சரியை என்பது பெயர். மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கரணங்கள், அந்த கரணங்களினாலே ஈட்டப்படுகின்ற புண்ணிய பாவங்களை பற்றி கௌதம முனிவர் திருவள்ளுவர் புராணத்தில் மீனாட்சி அம்மையாருடைய தாயாராக இருக்கின்ற காஞ்சனமாலைக்கு சொல்றார். கௌதம முனிவர் வராரு, காஞ்சனமாலை வரவேற்கிறாங்க, அறம் உரைக்கிட்டு இருக்கிறாங்க. அறம் சொல்றாரு, அம்மா அறம் என்பது புண்ணியத்தை ஈட்டுதல், பாவத்தை தவிர்த்தல். அதுல பண்ணும்போது புண்ணியம் பாவம் இரண்டையும் மனிதன் மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கருவிகளாலே ஈட்டிக் கொள்ளலாம். அப்படி ஈட்டும் பொழுது மனதினால் செய்கின்ற புண்ணியத்தை விட வாக்கினால் செய்கின்ற புண்ணியத்துக்கு புண்ணிய பலன் அதிகம். வாக்கு அந்த இரண்டையும் விட உடம்பினால் செய்கின்ற புண்ணியத்திற்கு புண்ணிய பலன் அதிகம். உடம்பு என்ற இயற்சி வேண்டாம், உடம்பால் செய்கின்ற புண்ணியத்துக்கு தான் அதிக புண்ணிய பலன். பாவத்துக்கு நேர்மாறு, உடம்பினால் செய்கின்ற பாவத்திற்கு பாவத்தின் பலன் குறைவு, வாக்கினால் செய்கின்ற பாவத்திற்கு அதிலும் பலன் அதிகம். மனதினால் செய்கின்ற பாவத்திற்கு தான் மிக அதிக பலன், பாவ பலன் அதிகம். அது அந்த அக்கௌண்ட் வந்து வைசி அது வந்து எதிர்பார்க்கும் போகுது. ஆமா, இதுக்கு எதிராக போகும். ஆகவே சரியை என்பது உடம்பினாலே பெருமானை செய்கின்ற தவம், ஆகவே தவமனம் என்று சரியை சொன்னேன். அடுத்தது கிரியை. கிரியை என்பது என்ன? உடம்பும் உள்ளமும் இணைந்து செய்யப்படுகின்ற தவத்திற்கு கிரியை. உடம்பு மட்டிலே செய்கின்ற தவம் சரியை. மனம் ஈடுபடாமல் சரியை நிகழாது, ஆனால் மனம் உணைந்து ஈடுபட வேண்டிய தேவையில்லை. பெருமானுக்கு தொண்டுபட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே உடம்பு செஞ்சிட்டு இருக்கும், கூடவே இருந்து செய்ய வேண்டியதில்லை. ஆனால் கிரியா மார்க்கத்தில் மனமானது கிரியைகளை விட்டு அகலாது கூடவே இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பிள்ளை படிக்கும் போது அம்மா பக்கத்தில் இருக்க மாட்டேங்க, ஆனால் அது சிறு பிள்ளையா பள்ளிக்கூடத்துக்கே போகாத நிலையில சிறு பிள்ளையா இருக்கும் போது கூடவே இருக்காங்க, அல்லது வயதுக்குள்ள இருக்கும்போது அம்மா கூடவே இருந்ததில்லை. அதுபோல மனம் என்பது கிரியோடு பொருந்தியே இருக்க வேண்டும். கிரியா மார்க்கத்தில் மனம் தொலைவில் இருக்கலாம், சரியா மார்க்கத்தில். அப்ப எல்லா கிரியைக்கும் என்ன அடிப்படை? பெருமானை பூசிப்பதற்கு திருநீர் அடிப்படை. கிருநீச்சனை அணிந்து தூய சிந்தை தூய உடம்போடு பெருமானுடைய பூஜை நிகழ்கின்றது. திருநீற்றின் தன்மணம் என்பது கிரியை சுட்டுகின்றது. தவறாக சிவமணம் என்று சொன்னால், ஒருவன் இந்திரியங்களை அடக்கி பெருமானுடைய உருவத்தை சிந்திக்கின்ற அந்த யோகத்தை பயில்வார் என்று சொன்னால், அந்த யோகம் ஒருவனுக்கு பலனளிக்க தவறாது. எப்படின்னா, அந்த யோகத்திலே இருக்கின்ற ஒருவன் வினைக்கு ஈடாக இந்த உடம்பினை பெற்றிருக்கிற காரணத்தினாலே இந்த உடம்பினை தூக்க வேண்டிய வினையானது நின்று போன அளவிலே தவம் நிரம்பாது உடம்பிலிருந்து உயிர் பிரியும். தவம் நிரம்புவதற்கு வாய்ப்பு இல்லை, உடம்பிலிருந்து உயிர் பிரியும். பிரிந்தால் மீண்டும் ஒரு பிறவி ஏற்படும். அந்த பிறவியிலே சென்ற பிறவியிலே ஈட்டிய சிவயோக நிலையானது தொடருமே தவிர அழிந்து போகும். அதான் தவறாத சிவமணம். அது இவனுக்கு வந்து வேஸ்டாக வேஸ்டேஜ் கிடையாது. இப்ப சரியை கிரிய யோகமாகின்ற மூன்று புத்திரர்களை பெற்றுத் தருவதற்காக வித்தை என்ற கன்னியை இவருக்கு மனம் புணர்வித்தார்கள் அப்படின்னு சொன்னார். கல்வி என்பதே சரியை கிரிய யோகம் அர்த்தம். அதுக்காக அந்த வித்தை என்ற ஒரு பெண்ணு அந்த அவளுடைய அவளை உபாசிப்பதனால பிள்ளைகள் பெற்றார்கள். உருவகம் தான் அது, நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா அந்த கற்பனையில செல்ல வேண்டாம். அதன் பொருள் என்னன்னா, நாம் படிக்கின்ற கல்வி என்பது சரியை கிரிய யோகம் என்பதே கல்வி. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நமச்சிவாயே ஞானமும் கல்வியும். நம்ம சாதனங்கள் நான்கு, ஞானம் யோகம் கிரியை சரியை என்பது நான்கு சாதனங்கள். அதுல நமச்சிவாயம் தான் ஞானமாகவும் கல்வியாகவும் இருக்கின்றதுன்னு சொன்ன, கல்வி என்பது என்ன? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். யோகம் கிரியை சரியாகிய மூன்று தான் கல்வி. அந்த மூன்றினையும் இவர் பெற்று திகழ வேண்டும் என்பதற்காக அக்ஷராபியாசம் செய்கிறார். அறிவு இரண்டு விதம்னு சொல்றாரு. கடவுளை நேரடியாக இந்த அறிவுக்கு ஞானம்னு பேரு. கடவுளை எவ்வாறு அறிவது என்று அறிவது இருக்கே, அதான் சரிய கிரிய யோகம். கடவுளை நேரடியாக அறிவது ஞானம். கடவுளை அறிகின்ற அறிவினை பெறுவதற்கான துணை அறிவு சரியை கிரிய யோகம். அது எப்படி சொல்றாருன்னா, பிரிவரியா அன்பர் நின் அறிவுகள் தாழ்நிலைக்கு மறிவறியா செல்வம் வந்து பெற்றார் இன்னை வந்திப்பதோ நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் நின்னையே அறியேன் என்று சொன்னால், பெருமானே உன்னை அறிகின்ற ஞானம் எனக்கு இல்லை. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேனுடைய நானலேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுவனே. ஞானிகளே உன்னை தொழுவது, அந்த ஞான நிலையை அடையாத நான் உன்னை கைவிடுவேனா? ஆகவே கடவுளை அறிகின்ற அறிவினை அறிவிக்கின்ற அறிவு என்பது கல்வி. அது சரியை கிரியை. நின்னையே அறியே நின்னையே அறியும் அறிவறியே நின்னையே அறியும் அறிவு என்பது கல்வி, சரியை கிரியை. சரி, அப்புறம் உபநயனம் பண்ணி வைக்கிறார்கள். முன்னூல் என்று இந்த புலூலுக்கு பேர். முன்னூல் ஏன் பேருன்னு கேட்டா, மூன்று நூல் திரிகள் இருக்கு. அதுல ஒரு பிரம்ம முடிச்சுங்கிற முடிச்சுல அவை கோக்கப்பட்டிருக்கும். காயத்ரி இதெல்லாம் நம்ம பழங்காலத்துல பஞ்சு அந்த பஞ்சினை வந்து வீட்டிலேயே நூலாக நூற்பார்கள். நூற்கும் பொழுதே சிவமந்திரத்தை சொல்லி நூற்று அது அணியத்தக்க அளவிற்கு அதை செய்வார்கள். நாதிக்கு கீழே அணியக்கூடாது என்பதால் அது குட்டையா செய்வாங்க. நீளமா செஞ்சாங்கன்னா அதை முடிச்சு போட்டுப்பாங்க. அந்த மூன்று நூலை சேர்த்து பிணைக்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்லி பிணைப்பார்கள். அதற்கு பிரம்மரந்திரம், பிரம்மம் முடிச்சிருந்தது, பிரம்மம் முடிச்சிருந்தது. அந்த முடிச்சிலிருந்து மூன்றாக பிரிக்கின்ற காரணத்தினாலே முன்னூல். இதை போல உபநயனத்தின் போது உபநயனம், உபநயனம்னா என்ன அப்படின்னா நயனம் என்றால் கண். கண் என்ன செய்யும்? காட்டும். உப என்ற சொல்லுக்கு அருகில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். தொலைவில் இருக்கின்ற கடவுளை அருகிலே காட்டுவது உபநயனம். சாமி எங்கேயோ இருக்கிறார், அவரை பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுவது. கடவுளை எவ்வாறு பக்கத்திலே கொண்டு வந்து காட்டுவது? கடவுளை கொண்டு வந்து பக்கத்திலே காட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் உபநயனம். கடவுளை பற்றிய மந்திரத்தை இவனுக்கு தருவதனால, இவன் அதுல பக்தி சிரத்தையோடு அதனை இவன் வழிபட்டு வருவதனால இவன் கடவுளுக்கு அருகில் செல்லுவான். ஆகவே இவன் முறையாக கடவுள் அருகிலே நெருங்குவான். அதற்கான வாயில் இந்த மந்திர தீட்சை உபநயனம். பெருமானுடைய திருப்பெயராகின்ற மந்திரத்திற்கு அவ்வளவு பவர் இருக்குதான். சிவரகசியம் ஒரு நூல், அதுல அம்பாள் கேட்கிறாங்க, பெருமானே ஒரு நாமும் ஒரு ரூபம் ஒன்றுமில்லாத உம்முடைய உருவம் கூட ஒருவருடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. பெருமான் உருவத்தோட காட்சி தராரு, சோமாஸ்கந்தரா நடராஜரா உருவத்தோட காட்சி தராங்கிறதால அவர் நமக்கு அவரை புரிஞ்சுட்டுதான் என்ன. அவருடைய செயலும் அவருடைய குணமும் அவருடைய எல்லையற்ற சுதந்திரமும் அறிவும் எண்குணங்களும் நமக்கு புலனாகுமா? சாமி உருவத்தோட காட்சி தரதுனால நமக்கு சாமி எளியவராயிடுவரா? கிடையாது. அவரை உருவத்தோட காட்சி கொடுத்தாலும் அறியவர் தான், அவர் பெரியவர் தான். ஆயினும் பெரியார் ஆதரிவார் அவர் தன்மையே படுக்கார் சம்பந்தர். அரிய காட்சியர் தொடருடைய செவியனாக அவர் தோன்றினாலும் கூட அவரை புரிந்து கொண்டதார்த்தம் கிடையாது. அரசு பாடியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்த அரசு பணி நின்றார் இவர் தன்மை அறிவாரார் என்று அவரை நன்கு அறிந்தவரென்று மதிக்கப்படுகின்றவரே அவரை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கிறார். அதனால அந்த அறியப்படாத பெருமானாக இருக்கிறீரே, உண்மை அறிவதற்கான வழிகளிலே மிகச் சிறந்த வழி எது அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க. அம்மா எழுந்து கேட்கிறாங்க, என்னைக்குமே ஒரு தாய் செய்கின்ற எல்லா செயலும் வயிற்றுல பிறந்த குழந்தைக்காக தான், நமக்காக தான் அம்பாள் கேட்கிறாங்க. ஆகவங்கள் எல்லாம் உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக திருவுருள் சக்தி சாமிகிட்ட கேட்குது. எப்படியாவது சாமியை ஏமாத்தி எளிமையான ஒரு மார்க்கத்தை தூத்துக்குடியில இருந்து சொல்லி கொடுத்துருவோம். ஷார்ட்கட் வேணும் கடவுளை தெரிஞ்சுக்கிறது. பெருமான் சொன்னார், எனக்கு மிக மிக நெருங்கியது என்னுடைய திருப்பெயர்னர். சிவநாமம் இருக்கின்றது, அது எனக்கு மிக நெருங்கியது. எவ்வளவு இந்த சிவநாமத்தை யான் என்றே கருதி வழிபடுகின்றானோ அவன் என்னை வந்து அடைந்து விடுவான்ட்டார். அதுதான் நம்ம திருமலை சொல்றாரு, சிவ சிவ என்ன சிவகதி தானே. அந்த நம்பிக்கை வேணும். சிவனே சிவன் நாமமாக இருக்கின்றார். சிவநாமம்ங்கிற திவைச சுவாமி கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்திருக்கிறார்னா, வேறு வழியில நீ கஷ்டப்படாத, மூக்க நேர தொடர மாதிரி நீ எளிமையா கிட்ட வர்றதுக்கு உனக்கு சிம்பிளான ஒரு டிவைஸ் கொடுத்திருக்கிறேன், இதை பயன்படுத்தி நீ அருகில் வா என்று சொல்லி பெருமாளத்தை கொடுத்திருக்கிறார். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை எனும் அரு சமய வித நூலும் தல நூலும் விரிந்த புராதன நூலும் பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறை நூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு முன்னூலும் தரித்தார்கள். இவர் எல்லா நூல்களையும் படிக்க போறார். நூல் என்று சொல்ல பஞ்சினால் ஆகிய இந்த பூநூல் என்ற நூலையும் குறிக்கும். நூல் என்று சொல்ல ஏற்கனவே எழுதப்படுகின்ற கல்வியாக இந்த நூலையும் சொல்லும். திருக்குறள் ஒரு நூல், திருவாசகம் ஒரு நூல், சிவாச்சாரிய மார்பிலே அடைந்திருக்கின்ற பூநூலும் ஒரு நூல். இந்த நூல் அந்த நூலுக்கு அடையாளம், இந்த நூல் அந்த நூலுக்கு அடையாளம். எப்படி அடையாளம்னா, கர்மானுஷ்டானத்துக்கு சிகையும் நூலும் தேவை. துறவிகளுக்கு சிகையும் நூலும் கிடையாது, அவர்கள் கர்மாவை விட்டவர்கள். ஆனால் இல்லறத்தால் அனுஷ்டானங்களை செய்யறது. நூலும் சிகையும் இந்தியாவில் செய்யக்கூடாது. சிகை என்பது தமம், நூல் என்பது நூலறிவு. ஆகவே ஒருவன் ஒரு கர்மாவை செய்வது ஒரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கு. அதை அறிந்தவன் தரித்தாலும் இது நூலாகும். இல்லைன்னா கல்வி அறிவு இல்லாது பெருமானுக்கு ஒரு தொண்டு செய்ய முடியாது. படிச்சவன் தான் பெருமானுக்கு தொண்டு செய்ய சார்ந்து எது வேண்டும் வேண்டாம், அவனுக்கு எது விருப்பம் விருப்பம் என்பதை அறிவதிலே அவள் நாட்டம் கொள்வாள். அதுபோல சாதாரண நிலை இருக்காம பெருமானத்திலே நமக்கு உண்மையான அன்பு இருந்ததுன்னு சொன்னா, பெருமான வகுப்பிற்கு உரிய செயல் எது, அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிகின்ற நூலினை பெறுவதுதான் நம்முடைய அன்பிற்கு அடையாளமே தவிர, பெறாது இருப்பது அன்பிற்கு அடையாளமாக. ஒருவன் பெற வேண்டிய அடிப்படை அறிவை பெற்று தீர வேண்டும். அந்த அறிவில் அந்த நூலறிவுக்கு அடையாளமாக அணுகின்ற நூல் இருக்கு. அதை காட்டுவதற்காக இவர் என்ன சொல்றாரு ஆசிரியர், எல்லா நூலையும் பெற்று இந்த நூலே சிறந்தது என்று முடிவு செய்ய போகின்ற நம்முடைய திருவாதிரிகளுக்கு அதற்கு முன்னதாக அடையாளமாக முன்னுரிமையை அணிவித்தார்கள். பல நூல்களையும் அணியப் போகின்றார், எல்லா சமய நூல்களையும் அணியப் போகின்றார். தனக்கு அலங்காரமாக எல்லா சமயங்களிலும் வல்லவராக இருக்கப் போகின்றார். மாற்று சமயங்கள் கருத்துக்களை அறியாமல் அவற்றோடு வாதிட்டு வெல்ல முடியாது. அவர் புறச்சமயங்கள் எல்லாம் வாதிட்டு வெல்கின்றார் சொன்னால் அவற்றை நம்பி கற்றவர். ஆகவே இவர் அறியாத நூலே இல்லை. அப்படிப்பட்ட இவருக்கு பூணூல் அணிவித்தார்கள். இந்த நூல்தான் இந்த முக்தி இச்சையை வந்து உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும், பிரிவி நோயை தீர்க்கும், இது அன்றி வேறு நூல் இல்லை என்று சிறப்பாக சொல்கிறார்கள். அப்படி அவரவன் சொல்கின்ற நூல்களை எல்லாம் கற்றுத் தேரப்போகின்றார். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை, எங்கள் நூலே உண்மையான நூல், வேற்று நூல்கள்லாம் உண்மை நூல்கள் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்சி மலைந்தனர். மதங்கள் சண்டை போடுது, இதுதான் சரியா இதுதான் சரி சண்டை போடுறாங்க. இன்னும் அருசமய வித நூலும், அருசமயம் ஆறு சமயங்கள், விதம்னா டைப்பு, ஆறு சமயங்களிலேயே நாலு விதம் இருக்கின்றது. புறப்புறம், புறம், அகப்புறம், அகம், அதான் விதம்னு சொன்ன நாலு விதமான ஆறு சமய நூல்கள், அவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருக்க போறார். தலநூலும், தலநூல்கள் தலப்புராணங்கள், விரிந்த புராதன நூலும், லட்சக்கணக்கான ஸ்லோகங்களாக விரிந்து காணப்படுகின்ற 18 புராணங்கள், சூதன் ஒலிமாலை அந்த புராண நூல்களும், பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூல் எல்லோருக்கும் புது என்று சொல்லப்பட்ட சாமானிய ஸ்ருதி, இரண்டுமே ஸ்ருதிதான், கடவுள் சொல்லி வந்ததுதான், இரண்டுமே இறைவனுடைய வாய்மொழிதான், இரண்டிற்கும் ஒரே ஆசிரியர் தான். ஆகவே ஆசிரியருடைய கருத்தினை இரண்டுமே சொன்னோம், இரண்டிற்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் காணக்கூடாது. ஆனால் அதிகாரிகள் வேதப்படுவார்கள், நுகர்வோர்கள் மாறுவார்கள். வேதத்திற்கு நுகர்வோர்கள் வேறு, ஆகமங்களுக்கு நுகர்வோர்கள் வேறு, கிளையன்ஸ் வேறு. ஆனால் ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, ஒரு ஆக்குவனுடைய வேதம் ஆக வேதமோட ஆகமுக்கு அவேதமே, ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை. சாமானிய ஸ்ருதி என்ன பொதுவுன்னா, உலக உயிருக்குள்ள பொதுமை என்பது கடவுளாலே சிறப்பாக ஆட்கொள்ளப்படுகின்ற தன்மை. கடவுள் இந்த உயிருக்கு சிறப்பான அருளை செய்ய வேண்டும் என்று நினைக்காத வரையிலும் அந்த உயிர் உலக உயிரோடு பொதுவாக கருதப்படும். ஒரு உயிருக்கு கடவுள் சிறப்பாக அருள் செய்ய வேண்டும் என்று சக்தி பதியும் பொழுது அந்த உயிர் சிறப்பாக அறியப்படும். எப்படி சோறு போடுவார், இந்த பிள்ளை பசி என்று கேட்காவிட்டாலும் பார்ப்பான், வேண்டுதல் வேண்டாமே இலான் அப்படின்னு சொன்னது, வேண்டுதல் உண்டு வேண்டாம் என்றது உண்டு, அது அவனுக்கு குணம். பெண்ணின்றால் பேயும் இருக்கும், பெண்கள் வருகின்ற துன்பத்திற்கு மனம் இறங்கி அந்த துன்பத்தை நீக்க முனைவது என்பது பொதுவாக அந்த ஆசிரியன்கள் அந்த செயல் இருந்தா எந்த ஆடவரும் செய்ய வேண்டும். இவர்கள் நமக்கு அறிமுகமானவர்களா, அறிமுகமானவர்களா, இதில் நமக்கு பயன் உண்டா என்று கருத வேண்டாம். ஆனால் அவனே ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறான்னு வச்சுங்க, அவனுக்கு செய்த சேவை இதுவரையும் எல்லா பெண்களுக்கும் சேவை போல் கருதி செய்ய முடியுமா, இந்த சேவையை மற்றவர்கள் செய்ய முடியுமா, புரிஞ்சுக்கிட்டே சொல்லு. அப்ப இந்த பெண் தான் அந்த இன்ப துன்பங்களாக பாவிப்பான். திருவாசன் சிறப்பு முடியும், கையை தேய்க்காத போது இருக்கின்ற என்பதனால கடவுளுக்கு வேண்டப்பதுதான் நமக்கு நல்லது அப்படி நினைச்சாதான் கடவுளுக்கு நம்ம பொதுதான் நினைச்சா நம்ம கடவுளுக்கு உழைப்போமா, கடவுள் மக்கு நடத்தும். யார் எப்படி இருந்தாலும் கடவுள் பொதுவாக தான் இருப்பார்னா கடவுள் மக்கு, கடவுள் மக்கா, கடவுள் தன் அன்பர்களுக்கு இனியும், அந்த அன்பர்களுக்கு அவன் இனியாகின்ற நிலையில கூட அவனிடத்திலே விருப்பு வெறுப்பு கிடையாது. சலவிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன், சார்ந்தவர்கள் அந்த நலத்தை தூக்கின்றார்கள், சாராதவர்கள் தூய்ப்பதில்லை, ஆகவே அவனிடத்தில் குற்றம் இல்லை. ஆனால் சார்ந்தவர்களுக்கு எப்படி நலத்தை தூக்கி செய்கின்றான் அதே சொல்ல அப்புறமா, சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமில்லன் நல்குவான். ஒரு முறை அவனை சார்ந்தவன் மறுநாள் கோயிலுக்கு வரலன்னா பெருமான் நீ இன்னைக்கு என்ன வரலைய பிஸியா இருக்கப்பதற்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சாமி ரிஷபாருடனா வீட்டு வசல் வருவேன். நாள்தோறும் நல்குவா மலம், வலையில சிக்கிய மீனை காப்பாற்றுகின்ற மீன், மீன்வலை வீசிய காணவன் வந்து மீனவன் மீனை நினைந்து சாப்பிடவன் இல்ல, சிக்கின மீனை சாப்பிடற மீன பயன்படுத்தி பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறை நூல். அப்ப பொது நூல் யாருக்கு அந்த நூலை சரியாக பயன்படுத்தி சக்தி பதிகின் தேவமாக உண்டாக்கிய நூல் ஆகமம். இது சிறப்புடைய அதிகாரிகளுக்கு உண்டாகிய நூல் என்பதனால இது பொது நெருக்கு புரிய வீட்டுக்காரர் பிறப்பும் எய்தாமை உடையார் தம்மை, இனிமேல் ஒரு கை உபநயன முறைமையாகும், இரு பிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி எய்திருக்கும் மாதம் என்பது சூரியனுடைய இணை பொறுத்தது. திங்கள் திங்கள் ஒரு மாதத்தை உண்டாக்குது, அதுதான் சித்திரை வைகாசி, அந்த மதியை கல்யாணம் இருக்கின்றான். மனசிலாவது சொல்றது திங்கள் என்ற மாதத்தை உண்டாக்கின்ற மதி திங்கள் மதி ஒற்றைக்கிரை அதை கடுமையாக சொல்லியிருக்கின்றார். செழிநீரும் மதிக்கலையும் நிலைக்கும் அவர். ஒரு பெண்ணு கேட்கிறா உங்க சாமி சுடுகாட்டுக்கு போனாலே வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேங்கிறாங்க, குளிச்சுட்டு தான் கொல்ல பக்கமா போய் உங்க சாமி எடுப்பதான் சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. போறாது அக்கு அலையும் தோழர், எலும்பு கூண்டு கூட அலைகின்ற தோழனை கொண்டது.